இவைகளெல்லாம் உங்கள் நம்பிக்கைகளா? பதட்டப்படுவது என்பது இயற்கையானது, கோபப்படுவது அவசியமான ஒன்று. மகிழ்ச்சி என்பது நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்வது கடினம். உங்களை பற்றிய உண்மைகளை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி, மகிழ்ச்சி, அன்பு இவற்றை யதார்த்தமாக்குங்கள். விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன்.
ஓம் சாந்தி. விடியலை வரவேற்போம் பிரம்மகுமாரிகளுடன் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். விடியல் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து விழிப்பு அப்படின்னு இன்னொரு ஒரு அர்த்தமும் நம்ம சொல்லலாம். வாழ்க்கையில எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கட்டத்துல அவசியம் விழிப்பு அப்படின்றது ஏற்படணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இதை பத்தி தான் நம்ம தொடர்ந்து பேச போறோம். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டு பேசணும். அதுல நம்மள நாமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள்ல இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வந்து விலகிட்டே வந்து இன்னைக்கு ஒரு புதிய உணர்வோட புத்தம் புதிய வாழ்க்கைய வந்து நம்ம தொடர்ந்துட்டதா நாம வந்து நினைச்சுக்கணும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில இன்னும் டீப்பா இந்த விஷயங்களை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக வந்திருக்காங்க பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த சகோதரி ஜெயா அவர்கள். ஓம் சாந்தி சிஸ்டர்.
ஓம் சாந்தி
சிஸ்டர். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா மகிழ்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு அது எவ்வளவு ஒரு விஸ்வரூபமான ஒரு விஷயம் அப்படின்றத நீங்க ரொம்ப வந்து எங்களுக்கு தெளிவாகவும் அழகாவும் வந்து நீங்க சொன்னீங்க. இன்னைக்கு வேற ஒரு டாபிக் போறதுக்கு முன்னாடி கடந்த நிகழ்ச்சிகள்ல நம்ம பேசின விஷயங்களை ஒரு சின்ன ரீகேப் நீங்க பண்ணிட முடியுமா?
இது வரைக்கும் நாம என்ன பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சி என்பதை வந்து நாம பதவிகள்ல, கொண்டாட்டங்கள்ல, விழாக்கள்ல, உறவுகள்ல, பல விஷயங்கள்ல வந்து நாம தேடிட்டு இருந்தோம். அதற்கான முயற்சி செய்து கொண்டிருந்தோம். ஆனால் முடிவுல நாம எதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மகிழ்ச்சி என்பது வெளியில எங்கேயுமே இல்லை. அது என்னுடைய சுபாவம், அது என்னுடைய மனதினுடைய நிலை அப்படின்றத நாம புரிஞ்சுக்கிட்டோம். அது புரிஞ்ச உடனே நம்முடைய தேடல் என்பது நின்று போச்சு. நம்முடைய கவனம் முழுவதும் நம்மீதே வந்துடுச்சு. அதற்காக வந்து பல விதமான தடங்கல்கள் வந்து கொண்டிருந்தன. அந்த தடைகளை எப்படி நீக்குவது, அந்த தடங்கல்களை எப்படி நாம தாண்டி வருவது, அதை பத்தி நாம பார்த்தோம். இதுல நம்முடைய கண்ணோட்டம் என்பது மாறி இருக்கிறது. இதுவரைக்கும் நம்முடைய கண்ணோட்டம் என்பது வேறாக இருந்தது. இப்பொழுது நம்முடைய கண்ணோட்டம் என்பது வேறாக இருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல விஷயங்களை நாம உணர ஆரம்பிச்சிட்டோம். நமக்குள்ள இருக்கிற அந்த நல்ல குணங்களை நாம உணர ஆரம்பிச்சிட்டோம். அப்போ நாம மற்றவங்களை பார்க்கும் பொழுது அவங்க கிட்ட இருக்கிற நல்ல குணங்கள் மட்டுமே தெரியுது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்மள சுத்தி வந்து எல்லாருமே மாறி இருக்க மாதிரி தெரியும். சூழ்நிலைகள் ஏதோ மாறி இருக்க மாதிரி தெரியும். ஆனா எதுவுமே மாறல. மனிதர்கள் அப்படியேதான் இருக்காங்க, சூழ்நிலைகள் அப்படியேதான் இருக்கு. நமக்குள்ள மாற்றம் ஏற்பட்டதுனால நாம என்ன செஞ்சோம் அப்படின்னா அவர்களுக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை பார்க்க ஆரம்பித்தோம். நம்முடைய ஆட்டிடியூட், மனோபாவம் என்பது மாறி இருக்கிறது.
ஆமா, நான் இத்தனை நாள் வரைக்கும் வெளியில நடக்கிற விஷயங்கள் எல்லாம் மாற்றம் ஏற்படணும், அவங்க மாறணும், இப்படிதான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். முதல்ல நான் வந்து மாறினதாலதான் எல்லாமே மாறின மாதிரி எனக்குள்ள தோணுது போல இருக்கு.
இது வரைக்கும் நாம வந்து கருப்பு கண்ணாடி போட்டுட்டு இருந்தோம். அது வழியா பார்த்ததுனால நமக்கு எல்லாமே கருப்பு கலரா தெரிஞ்சது. இப்போ நாம வேறொரு கலர்ல வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சா நம்முடைய பார்க்கும் விதம் என்பது மாறி இருக்கு, அந்த கலரும் நிச்சயமா மாறி இருக்கு. சோ நமக்குள்ள இருக்கிற நல்ல விஷயங்களை நாம் உணரும் பொழுது நம்மால் மற்றவர்களிடம் இருக்கின்ற நல்ல விஷயங்களையும் நாம் பார்க்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் நல்ல குணங்கள் இருக்கு, பலகீனங்களும் இருக்கு, எதிர்மறை விஷயங்களும் இருக்கு. ஆனா நமக்குள்ள நல்ல உணர்வு வரும் பொழுது மற்றவர்களிடமும் நாம் நல்ல விஷயத்தை மட்டுமே பார்க்கிறோம்.
இதுல ஒரு பெஸ்ட் சேஞ்ச் என்ன வந்து, எனக்கு மட்டும் இல்ல எல்லாரும் பாக்குற வியூவர்ஸ், எனக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, ஆமா நாங்களும் வந்து மாறி இருக்கோம்னு. தேவையில்லாம எதுக்கு கோவப்படணும், தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் ஆகணும் அப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டுடுச்சு. அதை வந்து ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். ஆனா என்னைக்குமே இந்த உணர்வு, இந்த தெளிவு இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இதுக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறது வந்து தியானம் தான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இந்த தியான பயிற்சி முகாம் நிறைய இருக்கு. அதாவது தியானம் அப்படின்னால என்ன, அதை எப்படி பண்றது, இந்த தியானம் அப்படின்ற ஒரு விஷயத்த தினம் அதை வந்து வாழ்க்கையில ஒரு பகுதியா நாங்க வந்து உருவாக்கிக்க முடியுமா?
மெடிடேஷன் அப்படின்றது வந்து மெடிரி அப்படின்ற ஒரு லாட்டின் சப்தத்துல இருந்து வந்திருக்கிற ஒரு வார்த்தை. மெடிரி அப்படின்னா டு ஹீல், ஆங்கிலத்துல டு ஹீல் அப்படின்னு சொல்றது வந்து ரணத்தை ஆற்றுகிறது அப்படின்ற அர்த்தம். சோ நமக்குள்ள ஏதோ ஒரு சிறிய காயம் இருக்கு, ரணம் இருக்கு, அதை நாம் ஆற்றுகிறோம், அதுதான் மெடிடேஷன். அதாவது இந்த மெடிடேஷன்னாலேயோ தியானத்தினாலேயோ புதுசா பெரிய மாற்றம் எதுவும் வரல, நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த காயத்தை நாம் ஆற்றுகிறோம்.
ரொம்ப புது விளக்கம் கொடுத்துருக்கீங்கன்னு தான் சொல்லணும்.
கோவப்படுறோம், டென்ஷன் இருக்கு இல்லையா, வருத்தம் இருக்கு, துக்கம் இருக்கு, பல விதமான நினைவுகள்னால ஏற்பட்ட வலி இருக்கு. சோ இது எல்லாமே நம்முடைய மனதுல வந்து ஒரு ரணமாக இருக்கிறது. சோ இந்த ரணத்தை ஆற்றுவது அப்படின்றதுதான் மெடிடேஷன், தியானம். இன்னைக்கு காலகட்டத்துல வந்து பல விதமான மெடிடேஷன்ஸ் இருக்கு. சோ எந்த விதமான ஒரு மெடிடேஷனை நாம செய்தாலும் வந்து நமக்குள்ள நிச்சயமாக ஒரு மாற்றம் என்பது ஏற்படணும். இப்ப கோபம் போகணும் அப்படின்னா அது வந்து போயிடணும், கம்ப்ளீட்டா போயிடணும். அந்த மாற்றத்தை நாம் உணர ஆரம்பிக்கணும். நாலு நாள் கழிச்சு திரும்ப அந்த கோபம் வந்துடக்கூடாது. சோ நம்மை நாமே சோதிக்கணும். நான் இந்த தியான பயிற்சியை செய்யறதுனால டெய்லி ஓரளவுக்கு தான் டைம் எடுத்து அதை ஒதுக்கி இதை நான் செய்யறதுனால என்னுடைய மனோபாவத்துல, உணர்வுல, என்னுடைய ஆட்டிடியூடுல ஏதாவது மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறதா, அப்போதான் நாம் செய்கிற அந்த விதிமுறை என்பது சரியாக இருக்கிறது என்று அர்த்தம். நான் செய்யறேன் ஆனா எனக்குள்ள வந்து மாறின மாதிரி இருக்கு, ஆனா அந்த சூழ்நிலைகள் என்பது வரும்பொழுது மீண்டும் அந்த கோபம் வந்துடுது, அந்த டென்ஷன் வந்துடுது, துக்கம் வந்துடுது அப்படின்னா நாம் அந்த டைமை ஒதுக்கி செய்யறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? ராஜயோக தியானத்துல யோகா அப்படின்னாலே தொடர்பு அப்படின்னு ஒரு அர்த்தம்னு சொன்னோம். தொடர்பு ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் நினைவின் மூலமாக தொடர்பு ஏற்படுது. நான் உங்களை நினைக்கிறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்க. ஒரு சில சமயம் அந்த நினைவில வந்து நம்ம மூழ்கி போயிடுவோம், என்ன நடக்குதுன்னே கூட தெரியாது. அது மிக ஆழ்ந்த நினைவுன்னு சொல்லுவோம், ஆழ்ந்த தியானம்னு சொல்லுவோம், ஆழ்ந்த யோகான்னு சொல்லுவோம். எண்ணங்களின் மூலமா தொடர்பு ஏற்படுவது யோகா தியானம்னு நாம சொல்றோம். இதையே ராஜயோகா அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா மிக உயர்ந்ததிலும் உயர்ந்ததான அந்த பரமாத்மாவிடம் நம்முடைய தொடர்பு, அந்த பரமாத்மாவை நாம் நினைப்பது, அந்த பரமாத்மாவின் நினைவில் நாம் மூழ்கி விடுவது, அதுதான் இந்த யோகா அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த தியானத்துல வந்து நமக்கு சக்தி கிடைக்கிறது, அந்த தொடர்பின் மூலமாக நமக்கு சக்தி கிடைக்கிறது. அதனால் நமக்குள்ளே வந்து மாற்றங்கள் என்பது ஏற்படுகிறது. சோ தொடர்பு என்பது ஆத்மாக்களுக்கும் ஆத்மாக்களுக்கும் இருக்கலாம், ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் கூட இருக்கலாம். இதுவரைக்கும் நாம என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா என்னுடைய மனம் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. இந்த வார்த்தையை நான் ஏன் சொல்லிட்டேன் எனக்கே தெரியல, எப்படி என் வாயிலேந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல, நான் ஏன் இதை செஞ்சேன்னு எனக்கு புரியல, என் கண்கள் ஏன் அதை பாக்குதுன்னு எனக்கு புரியல. சோ நம்முடைய புலன்கள் ஆனால் நம்முடைய கட்டுப்பாட்டுக்குள் இல்லை இல்லையா. சோ என்னுடைய இந்த விஷயங்கள் எனக்குள்ள ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வரணும். ஏன்னா நான் என்கிற சக்தி இந்த உடலினுடைய, இந்த புலன்களுடைய எஜமான, எனக்கு கட்டுப்பட்டு இருக்கணும் ஆனா கட்டுப்பாட்டுக்குள்ள இல்லை. சோ இந்த தியானத்தினால இவை அனைத்தும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், அதை ஸ்வராஜ்யம் என்று சொல்லலாம். சுயத்தின் மீது ராஜ்யம் செய்கிறோம், அதனால் இது ராஜயோகம்.
ராஜயோகம் அப்படின்றது என்னன்னா ஆத்ம சக்தியை வந்து நான் உணர்ந்து எனக்குள்ளவே அதை ஏற்படுத்திக்கிற ஒரு தொடர்பு, அதுக்கப்புறம் வந்து எனக்கும் பரமாத்மாவுக்கும் ஏற்படுகிற ஒரு தொடர்பு. இது என்ன சாத்தியமா?
நிச்சயமாக சாத்தியமா. தியானம் அப்படின்றது நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு கருத்து அப்படின்னா துறவரம், வீட்டில் இருக்கிறவங்களால, ஆஃபீஸில் போகிறவங்களால, படிக்கிற குழந்தைகளால், மாணவர்களால் செய்ய முடியாது. ஏதேதோ 60 வயசுக்கு மேற்பட்டவர்கள் வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயம், துறவரம் அப்படின்ற ஒரு எண்ணம் என்பதே இருந்தது. ஆனால் தியானம் என்பது அப்படி கிடையாது. தியானம் அப்படின்றது எல்லா வயதிற்கும் உட்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். நம்ம பிரம்மகுமாரீசனுடைய இயக்கத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 130 நாடுகளில் வந்து நம்முடைய இயக்கம் இருக்கு. சுமார் 9000 சென்டர்ஸ் வந்து இயங்கி வருது. லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து இருக்காங்க, இந்த தியானத்தை வந்து செய்யறாங்க. அவங்க எல்லாம் வந்து வீட்டை விட்டுட்டோ இல்ல தான் செய்யற வேலையை விட்டுட்டோ சென்டர்ஸ்ல வந்து இருக்கிறது கிடையாது. தியானம் அப்படின்றது வந்து ஒரு கல்வி முறை மாதிரி நாம வந்து இதை கத்துக்கணும். கத்துக்கிட்டாதான் நம்ம பயிற்சியை செய்ய முடியும். எதை நாம துறக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற பலவீனங்களையும் நமக்குள்ள இருக்கிற எதிர்மறை எண்ணங்களையும் தான் நாம வந்து துறக்கிறோம். இதுக்காக வந்து நாம வீட்டை விட்டு விலகி இருக்கணும், இல்ல குடும்பத்துல இருக்கக்கூடாது, 60 வயசு ஆகணும், வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற அவசியம் எல்லாம் இல்லை. இந்த தியானம் அப்படின்றது வந்து 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ செய்யறது மட்டும் இல்லை, நாம் கடைபிடிக்கிற ஒரு சில விஷயங்களால ஆக்சுவலா வந்து இதை நாம வந்து ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்கின்ற முறை அப்படின்னே நாம சொல்லலாம். அதாவது பாசிட்டிவ் திங்கிங், ஒரு நல்ல விதமாக வாழும் முறை, நல்ல விதமாக நாம் எண்ணங்களை உருவாக்குதல், இதுதான் வந்து இந்த தியானத்தின் மூலமா நமக்கு கிடைக்கிற ஒரு விஷயம். குடும்பத்துல இருக்கும் பொழுது, உறவுகளினிடையே இருக்கும் பொழுதுதான் எனக்கு கோபம் வராமல் இருக்க வேண்டும் அப்படின்ற உணர்வும் தேவைப்படுகிறது. எங்கேயோ போய் உட்கார்ந்துட்டு சூழ்நிலை இல்ல, சுற்றி மனிதர்கள் இல்ல, எனக்கு கோபமே வரல, டென்ஷனே ஏற்படல அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு?
நம்ம வேற இடத்துக்கு வந்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம நினைவுகள் வந்து மாறிவிடும்.
ஹாலிடே போற மாதிரி போறப்ப அங்க ரொம்ப நல்லா இருக்கும், திரும்பி வந்தோடனே நாம மறுபடியும் பிரச்சனைகள்ல வந்துருவோம், திரும்பவும் அதே சூழ்நிலைகள்ல வந்துருவோம், நம்முடைய மனநிலை திரும்பவும் பழைய மாதிரியே ஆயிடும். சோ பிரச்சனைகள் இப்பதான் இருக்கு, இப்பதான் நான் சமாளிக்கணும், சாதிக்கணும். உறவுகள் என்பது இப்பதான் இருக்கு, இதுல நான் கோவப்படாம இருக்கணும். சோ இது என்னால முடியுமா, இது சாத்தியமா, இதற்கு தான் இந்த பயிற்சி என்பது நமக்கு தேவை. தியானம் அப்படின்றது ஒரு ஸ்கில், ஒரு கலை, எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு சக்தி, ஒரு ஆயுதம். இதை நான் பயன்படுத்தி நான் எப்படி என் பிரச்சனைகளை நான் சந்திக்க போகிறேன், எப்படி நான் எல்லாவற்றையும் கடந்து போக போகிறேன், அதுதான் நாம இந்த தியானத்தின் மூலமா செய்ய போற ஒரு விஷயம். சோ இன்னைக்கு எனக்கு பிரச்சனைகள் வந்து இந்த இளமை காலத்துலதான், மாணவ பருவத்துல, என்னுடைய ப்ரொஃபஷனல் டைம்ல தான் இருக்கு. அங்கு நான் போகும்பொழுதுதான் என்னுடைய பிரச்சனைகளை நான் சமாளிக்க வேண்டியிருக்கிறது, பல விஷயங்களை சாதிக்க வேண்டியிருக்கிறது.
வீட்டுல யார்கிட்டயாவது போய் இந்த மாதிரி ஒரு தியான மையம் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொன்னா உடனே அவங்க சொல்றது அதெல்லாம் வேண்டாம், அங்கெல்லாம் போனீங்கன்னா இவங்களை வந்து மாத்திடுவாங்க, உங்களை வந்து சன்னியாசி ஆக்கிடுவாங்க, எல்லாம் வீடு உறவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடணும் அப்படின்னு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா?
நிறைய மித்ஸ் இருக்கு, பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கு. இப்போ வந்து நம்ம பிரம்மகுமாரீசனுடைய இயக்கத்துல வந்து லட்சக்கணக்கான குடும்பங்கள் வந்து இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து வீட்டை விட்டுட்டோ இல்ல தான் செய்யற வேலையை விட்டுட்டோ சென்டர்ஸ்ல வந்து இருக்கிறது கிடையாது. டெய்லி வந்து 1/2 மணி நேரமோ 1 மணி நேரமோ கிளாஸ்க்கு வருவாங்க, அங்க உட்காந்து தியானம் பண்ணுவாங்க. அதற்காக ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க இல்லையா, அதை தன்னுடைய வாழ்க்கையில நடைமுறையா கொண்டு வருவாங்க, அவ்வளவுதான். ஒரு சில சரண்டர்ட் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் சொல்லுவாங்க, சகோதர சகோதரிகள் இருக்காங்க, அது வந்து ஒரு 10,000-15,000 வரைக்கும் இருப்பாங்க. அவங்க எதுக்காகனா சேவை மையங்கள்ல வருபவர்களுக்கு தியான பயிற்சி சொல்லி கொடுக்கறதுக்கு, கிளாஸஸ் எடுக்கிறதுக்கு, அவங்கள வந்து கைட் பண்றதுக்காக ஒரு சில சென்டர்ஸ்ல பிரதர்ஸ் சகோதரர்களும் ஒரு சில சென்டர்ஸ்ல சகோதரிகளும் தங்கி இருக்காங்க. ஆனா இந்த லட்சக்கணக்கான குடும்பங்கள் பிரம்மகுமாரி இயக்கத்துல வந்து ஃபாலோவர்ஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே சென்டர்ஸ்ல வந்து தங்குற மாதிரி இல்லை, அதுக்கான இடமும் கூட கிடையாது.
பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போனா அவங்கள மாதிரியே வந்து வாழ்க்கையை நடத்தணும்னு சொல்லிடுவாங்க.
அதாவது ஒரு சில விஷயங்களை நாம கடைபிடிக்க வேண்டி வரும். இது எப்படி இருக்குன்னா, நமக்கு நோய் இருக்கு, அதனால டாக்டர் கிட்ட போறோம். சோ இந்த நமக்குள்ள வந்து பிரச்சனை இருக்கு, கஷ்டம் இருக்கு, அதனாலதான் தியானமும் செய்யறோம் இல்லையா. நம்ம டாக்டர் கிட்ட போகும்பொழுது டாக்டர் வந்து நம்முடைய நோய்க்கு ஏத்த மாதிரி ஒரு சில மருந்துகள் கொடுப்பாரு, அந்த மருந்து தான் தியானம். அது கூடவே என்ன சொல்லுவாருனா, நீங்க இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் கடைபிடிக்கணும், இப்படிப்பட்ட பத்தியங்களை எல்லாம் வந்து நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இதையும் கூட கூடவே செய்யும் பொழுது நம்முடைய நோய் சீக்கிரமாக குணமாகும். அந்த நோய் குணமாக வேண்டும் என்றால் மருந்து என்பது கட்டாயம், ஆனால் பத்தியம் என்பது கட்டாயம் இல்லை. பத்தியம் எடுத்துக்கொண்டால் சீக்கிரமாக குணமாகும், ஆனால் அது அவரவருடைய விருப்பம். அது போலவே நமக்குள்ள நோய் இருக்கு. சோ அந்த நோய் சரியாகிறதுக்காக நாம இந்த மருந்தை நிச்சயமா எடுத்துக்கணும். இதையெல்லாம் கடைபிடிக்கணும்னு சொல்றதுக்காக அந்த மருந்தையே நாம எடுத்துக்காம இருக்கணும், டாக்டர் கிட்டயே போகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நஷ்டம் வந்து நமக்கு தான்.
சின்ன குழந்தைங்கள இருந்து வயதானவர்கள் வரைக்கும் இதுல ஏதாவது வந்து இவ்வளவு வயசு வரைக்கும் தான் வந்து பயிற்சி எடுத்துக்கணும், இல்ல இதுல இருந்துதான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா?
இன்னைக்கு பிரச்சனை இல்ல கஷ்டம் அப்படின்றது எந்த வயதுல இருந்து ஆரம்பமாகுது? அது ஆரம்பம் ஆவதற்கு முன்னால் நாம் இந்த தியானத்தை எடுத்துக்கொள்வது நல்லது. ஏன்னா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா அதை வந்து தீர்வு காண்றதுக்கு முன்னாடியே பிரச்சனைகள் வந்தாலும் அதை நான் சமாளிக்க முடியும் அப்படின்னு நம்மை வந்து சக்திசாலியாக ஆக்குவதுதான் இந்த தியானம். சோ நல்ல விதமாக வாழும் முறையை வந்து நாம சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா அந்த சமயத்துல வந்து நம்முடைய மனசு வந்து ரொம்ப இளமையா இருக்கும். அப்போ வந்து எந்த ஒரு விஷயத்தை நாம வந்து தெரிஞ்சுக்கிட்டாலும் கத்துக்கிட்டாலும் ஈஸியா இருக்கும். அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு நாம வந்து குழந்தைகளாக இருக்கும் பொழுதே இந்த தியான பயிற்சியை நாம ஆரம்பிக்கிறோமோ நம்முடைய வாழ்க்கை வந்து மிகவும் எளிதாக சுலபமாக இந்த பாசிட்டிவாகவே இருக்கும் நம்முடைய வாழ்க்கை. ஆக்சுவலா நாம வந்து இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டத்தை பார்த்தோம் அப்படின்னா, எஜுகேஷன் அப்படின்றது வந்து எடியூஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேருந்து வந்தது. எடியூஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அத்தனை பொட்டன்ஷியல் விஷயங்களும் வெளிக்கொண்டு வருவது. ஆனா இன்றைக்கு நம்முடைய கல்வி முறை எப்படி இருக்கு அப்படின்னா, இண்டக்ஷன் அப்படின்னா இன்டியூஸ், வெளியில இருக்கிற தகவல்களை உள்ளே நாம புகுத்துறது. சோ வெளியில இருக்கிற அத்தனை தகவல்களையும் நாம உள்ளே எடுத்துக்கிறோம், ஆனா நமக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றது நமக்கு தெரியாமையே இருக்கு. தியானமும் வந்து ஒரு கல்வி மாதிரி தான். இது வந்து நமக்குள்ள இருக்கிற அத்தனை நம்முடைய சக்திகளையும் பலத்தையும் வந்து வெளிக்கொண்டு வருது. இதை நாம உபயோகப்படுத்தி நாம எதையுமே வந்து சாதிக்கலாம்.
இந்த காலகட்டத்துல ரொம்ப முக்கியமா வந்து இந்த பயிற்சி தேவைப்படுறது வந்து மாணவர்களுக்கு தான் இல்லையா?
நிச்சயமா, இப்ப மாணவர்கள் இருக்கிற சூழ்நிலையில நிறைய விஷயங்கள்ல வந்து கவனம் செலுத்த வேண்டி இருக்கு. ஆனா பொதுவாகவே அவங்க சொல்ற கம்ப்ளைண்ட் என்னன்னா, எங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் கிடையாது, எங்களுடைய மனதை ஒரு நிலைப்படுத்த முடியல, எங்களால படிக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த தியானத்தின் மூலமாக வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் என்பது அதிகமாகும், மறதி என்பது இருக்காது, ஞாபக சக்தி என்பது அதிகமாகும். ஏன்னா எப்பொழுது வீணான எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் வந்து விலகிடுதோ, அது குறைந்து விடுகிறதோ, அப்போ தெளிவாக இதுதான் எனக்கு வேண்டும், இது நான் என்ன படிக்கிறேனோ அது எனக்கு புரியும், அதே சமயத்துல படித்தது ஞாபகத்துக்கும் இருக்கும். அது மட்டும் இல்ல, பலவிதமான விஷயங்களை எதிர்கொள்ள முடியும். மாணவ பருவம் என்பது வெறும் படிப்பு மட்டும் இல்ல, அந்த நேரத்துல தான் அவங்களுடைய வாழ்க்கையே ஒரு ஷேப்புக்கு வருது. நிறைய மாணவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து எதை வந்து முடிவு செய்யறதுன்னு தெரியல, பல சமயங்கள்ல வந்து நாங்கள் வந்து பெற்றோர்களுடைய கம்பல்ஷனால செய்ய வேண்டி இருக்கு, எது சரி எது தவறுன்னு எங்களுக்கு தெரியல, எங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு எங்களுக்கு தெரியல, எதிர்காலத்தை பற்றி பயமா இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. அதுக்கு காரணம் தெளிவற்ற ஒரு நிலை. சோ ஒரு தெளிவான நிலை என்பது மனதில ஏற்படும் பொழுது நம்மால் தீர்மானங்களை வந்து சரியாக எடுக்க முடியும்.
முதல்ல வந்து மாணவர்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்கணும் அப்படின்னா, அவங்க ஆசிரியர்கள் முதல்ல இந்த பயிற்சி எடுத்துக்கணும்.
நிச்சயமா ஆசிரியர்களை எடுத்துக்கணும், அதற்கு முன்னாடி வந்து பெற்றோர்களும் எடுத்துக்கணும். சோ இது என்ன, இது எப்படிப்பட்ட அனுபவம், இது எனக்கு எந்த வகையில் உதவி செய்கிறது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் இதை வந்து நம்முடைய குழந்தைகளுக்கு நாம சொல்லிக் கொடுப்போம். அது மட்டும் இல்ல, இந்த இளமை பருவத்துல வந்து பலவிதமான அடிக்ஷன்ஸ், பலவித தீய பழக்கங்களுக்கு இல்ல பழக்கங்களுக்கு நாம அடிமையாயிடுறோம். போதைப் பொருளாகட்டும், இல்ல குடிப்பழக்கமாகட்டும், இல்ல சிகரெட் ஆகட்டும், எதற்காக இந்த பழக்கங்களுக்கு அடிமையாகிடுறோம் அப்படின்னா, நமக்குள்ள இருக்கிற அந்த செல்ஃப் எஸ்டீம், இல்லை நமக்குள்ளே இருக்கிற அந்த சுய மரியாதை என்பதை நாமே அறியாமல் உணராமல் இருக்கிறோம். உள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கிறது, அதனால் வெளியே நாம் மகிழ்ச்சியை தேடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ இது மட்டும் இல்லை நம்மளுடைய அடிக்ஷன்ஸ், இதை தவிர பலவிதமான அடிக்ஷன்ஸ் இன்னைக்கு எதுக்கு இருக்கு அப்படின்னா இன்டர்நெட் இல்லையா, மொபைல் போன்ஸ்ல பேசிட்டே இருக்கிறது, எஸ்எம்எஸ் பண்ணிட்டே இருக்காங்க, அப்புறம் இன்டர்நெட்ல மணிக்கணக்கா வந்து தேவையில்லாம அந்த ஃபேஸ்புக் அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து அந்த குழந்தைங்க வந்து அதனோட விளைவுகள் தெரியாமலேயே ஒரு அடிக்ஷனா இருக்காங்க. சோ இந்த மாதிரி அடிக்ஷன்ஸ்ல இருந்தெல்லாம் மீண்டு வந்துடலாம்.
இன்னைக்கு முக்கியமான பங்கு வகிக்கிற இளைஞர்கள் ப்ரொஃபஷனல்ஸ்ல பத்தி நான் வந்து நாங்க கேட்கணும். இப்ப அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குன்னா, ஒரு நாளைக்கு 14-18 மணி நேரம் அவங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வேலை செஞ்சே அவங்க வாழ்க்கையோட டைம் வந்து போயிடுதுன்னு சொல்லலாம். இப்ப அவங்க எல்லாம் வந்து எப்படி ஒரு 10 நிமிஷம் கூட ஒதுக்க முடியல அப்படின்ற நிலையில இருக்காங்க.
இந்த 10-15 நிமிஷம் அப்படின்றது நிச்சயமா அவங்க ஒதுக்கி அந்த தியானத்தை செய்யும் பொழுதுதான் அவங்களால வந்து மனதுல எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் வேலை வந்து செய்ய முடியும். 10-15 நிமிடம் அவர்களால் ஒதுக்க முடியவில்லைன்னு வச்சுக்குவோம், அவங்க 14-18 மணி நேரம் வேலை செய்தாலும் ஒரு சரியான வேலையாக ஒரு சரியான தீர்மானமாக இல்லாத போது வேஸ்ட் ஆயிடும். இந்த காலகட்டத்தில் வந்து என்ன வந்து எதிர்பார்க்கிறாங்க இந்த ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட அப்படின்னா, ஏதாவது ஒன்றை வித்தியாசமாக செய்து காட்டுங்கள். ஏன்னா 100 பேர் 1000-க்கணக்கான பேர் இந்த இடத்துல வேலை செய்யறாங்க, அதுல நம்மக்கிட்ட வந்து ஒரு தனித்தன்மை இருக்கணும் அப்படின்னா நான் ஏதாவது ஒன்றை வித்தியாசமாக செய்து காட்ட வேண்டும் அப்படின்றது எதிர்பார்ப்பு என்பது இருக்குது. அதுதான் நம்மை வந்து வெற்றியினுடைய பாதையில கொண்டு செல்லுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கருத்துக்கள் வர வேண்டும், எண்ணங்கள் வர வேண்டும் அப்படின்னா நம்முடைய மனது மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். வீணான எண்ணங்களற்று, குழப்பங்களற்று, எதிர்மறை எண்ணங்களற்று இருக்கும் பொழுது, அந்த மாதிரி சைலன்ஸ்ல இருக்கும்பொழுது அந்த தூய்மையான அந்த கிரியேட்டிவிட்டி அப்படின்றது தானாகவே மேலே வரும். ஸோ அது வந்து இன்றைய காலகட்டத்தில் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து நிச்சயமாக வந்து உதவும். நம்மோட வேலை செய்யறவங்க கிட்ட வந்து அந்த உறவு முறை சரியா இருக்கணும், இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க, அது வந்து சரியா இருக்கணும். அது மட்டும் இல்லாம டீம் ஸ்பிரிட், ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துட்டாங்கன்னா அதுல ஒரு 10-15 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அந்த அத்தனை பேருனுடைய உணர்வுகளும் கருத்துக்களும் மதிக்கப்பட வேண்டும். அந்த அத்தனை பேரும் ஒன்றாக வேலை செய்து அதுல வெற்றியை காணணும். ஸோ அந்த டீம் ஸ்பிரிட் கூட எப்படி வரும் அப்படின்னா நமக்குள்ள இந்த தியான பயிற்சியினால அது நிரப்பிக்கிற சக்தி வந்து இதையெல்லாம் வந்து மேம்படுத்தும்.
இதுவரைக்கும் நாங்க வாழ்ந்துட்டு இருந்த வாழ்க்கைய வந்து புரிய வச்சீங்க, எனக்கு இந்த மாதிரி வாழ்க்கை வேண்டாம், பட் இதுக்கு மேல நான் வாழப்போற வாழ்க்கை அன்பு அமைதி மகிழ்ச்சி எல்லாமே உணர்ந்து உணர்வு பூர்வமா நான் வாழணும் அப்படின்னா இந்த ராஜயோகா தியானத்தின் மூலமா உதவி கிடைக்குமா?
இந்த ராஜயோகா தியானத்தின் மூலமா வந்து நம்ம அடிப்படையா ஒரு சில விஷயங்களை வந்து முதல்ல நாம தெரிஞ்சுக்குவோம், அதை வந்து புரிஞ்சுக்குவோம், அதனுடைய அடிப்படையில அனுபவமும் செய்வோம். முதல்ல வந்து நாம செல்ஃப் ரியலைசேஷன், தன்னை தான் உணர்வது அப்படின்றதை நாம பார்ப்போம். சோ நாம் யார் என்பதை நாம புரிஞ்சுக்கிறோம், நாம தெரிஞ்சுக்கிறோம், அதை அனுபவமும் செய்யறோம். அதற்கப்புறமாக பரமாத்மாவை, நான் யாருடைய குழந்தை, அவருக்கும் எனக்கும் என்ன உறவு இருக்கிறது, பரமாத்மா என்பவர் யார், யார் அந்த சக்தி அப்படின்றதை நாம தெரிஞ்சுக்கிறோம். சோ மூன்றாவதாக, இந்த உலகம் என்பது ஒரு நாடக மேடை. இந்த உலகத்துல வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, எதிர்காலத்துல என்ன நடக்க போகிறது, 2012 வந்து இந்த உலகம் அழிஞ்சிரும், இல்ல இந்த உலகத்துல வந்து வேற ஏதோ பெருசா நடக்க போகுது, இதற்கப்புறமா வந்து முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு பல விதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா உண்மையிலேயே எதிர்காலம் என்பது என்ன, எதிர்காலத்தில் என்ன நடக்க போகிறது, அது மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் என்ன நடந்தது அதையும் நாம தெரிஞ்சுக்க போறோம். அது மட்டும் இல்லாம கர்மா பிலாசபி, கர்மத்தினுடைய தத்துவம், நாம் செய்கின்ற செயல்கள் அதனுடைய பலன்கள் எப்படி நம்முடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, எப்படி நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறது, அதை பத்தி நாம தெரிஞ்சுக்கலாம். சோ இத்தனை விஷயங்களையும் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது, புரிந்து கொள்ளும் பொழுது நம்மால வந்து தியானத்தை வந்து சீராக சரியான ஒரு விதிமுறையில செய்ய முடியும்.
இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமும் உங்ககிட்ட நாங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். நிறைய ரகசியங்கள், அதாவது இது வரைக்கும் எங்களுக்கு யாருக்குமே தெரியாத சில விஷயங்கள், ரொம்ப கடினமான விஷயங்களுக்கு கூட ரொம்ப சாதாரணமா தெளிவா எங்களுக்கு வந்து விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க. நிறைய கருத்துக்களை எங்க கூட நீங்க பகிர்ந்துகிட்டீங்க. இவ்வளோ ஞானம், இவ்வளோ விதமான விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, எப்படி உங்களுக்கு தெரியும்? உங்களை யாரு இயக்குறாங்க? உங்களுக்கு இவ்வளவு ஞானத்தை கொடுத்தவர் யார்? அவர் யார்? அவரை வந்து தெரிஞ்சுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம்.
இந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் அவரை கேக்குறீங்க இல்லையா? ஒரு காலகட்டத்துல பரமாத்மா என்பவர் இந்த உலகிற்கு வருவார், வந்து மாற்றங்களை ஏற்படுத்துவார் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இது பல தர்மத்தினுடைய வேத நூல்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சோ அந்த மாதிரியான ஒரு காலகட்டம் தான் இப்போ. இந்த பிரம்மகுமாரிகளுடைய அந்த இயக்கத்தினுடைய ஃபவுண்டர் வந்து ஒரு மனிதர் கிடையாது, சுயம் பகவான் பரமாத்மா தான் இந்த இயக்கத்தை நடத்தி வந்துட்டு இருக்காரு. பரமாத்மா என்கிற அந்த சக்தி எப்படி வந்து எந்த ஒரு மீடியம் மூலமாக வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறாரு அப்படின்றத நம்ம தனியா பார்ப்போம். ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இத்தனை விஷயங்களையும் நமக்கு தெளிவாக இந்த ஞானத்தையும் புரிய வைத்தவர், தெரிய வைத்தவர், எல்லாவற்றையுமே சொல்லிக் கொடுப்பவர் யாரு அப்படின்னா சுயம் பரமாத்மா அவர்தான். அவர் இந்த நேரத்துல வந்து இந்த சிருஷ்டியில வந்திருக்காரு. அவர் அனைத்து விஷயங்களையும், அனைத்து ரகசியங்களையும், இந்த உலகத்தில நடக்க போற விஷயங்களையும் நமக்கு மிக தெளிவாக நமக்கு சொல்லி கொடுக்கிறார்.
பிரமிப்பா இருக்கு சிஸ்டர், வார்த்தையே வரலன்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு ரகசியம் வந்து இன்னைக்கு உடைஞ்சது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இனி இந்த நிகழ்ச்சியை வந்து எல்லாரும் தொடர்ந்து ரொம்ப சுவாரஸ்யமா வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நிறைய திரைகள் வந்து விலக போகுது, நிறைய விஷயங்கள் வெளியில வரப்போகுது. இந்த மாற்றம் அப்படின்றது வந்து ஒருத்தர் அனுபவம் செய்யணும். எனக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்தை நான் அனுபவம் செஞ்சாதான் அந்த மாற்றம் எப்படி இருக்குதுன்னு என்னால வந்து அதை சொல்ல முடியும். நிறைய ரெஸ்பான்ஸ் இது வரைக்குமே எங்களுக்கு வந்திருக்கு. தொடர்ந்து இனி நிறைய ரெஸ்பான்ஸ் வரும், நிறைய கேள்விகள் வரும்னு நினைச்சிட்டு இருக்கேன் நானு. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த பிரம்மகுமாரி அமைப்பை சேர்ந்த விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். எந்த கேள்விகளா இருந்தாலும் சரி, இல்ல என்ன கருத்துக்களா இருந்தாலும் சரி, உங்க விமர்சனங்களா இருந்தாலும் சரி, அதை நீங்க எங்களுக்கு இமெயில் மூலமாவோ அல்லது கடிதம் மூலமாவோ நீங்க எங்களுக்கு தாராளமா எழுதி அனுப்பலாம். தொலைபேசி மூலமா கூட நீங்க எங்களை தொடர்பு கொண்டு நீங்க உங்க கேள்விகளை வந்து பரிமாறிக்கலாம், உங்க கருத்துக்களை கூட நீங்க எங்களுக்கு தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடை பெற வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஓம் சாந்தி.
ஓம் சாந்தி. ஐ லவ் யூ சோ சோ. ஓம் சாந்தி.
குமாரிகளின் சேவை மையங்களில் ராஜயோக தியான பயிற்சி இலவசமாக அளிக்கப்படுகிறது. நாள்தோறும் ஒரு மணி நேரம், 7 நாட்களுக்கு இந்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. உலகெங்கிலும் 8,500க்கும் மேற்பட்ட சேவை மையங்கள் இயங்கி வருகின்றது. இந்தியாவில் முக்கிய நகரங்களில் மட்டுமின்றி சிறு சிறு கிராமங்களிலும் சேவை மையங்கள் இயங்குகின்றது. மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி